நசீர் அவர்கள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சபையை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த சபையிலே கௌரவ உறுப்பினர் நலிந்த ஜெயதீசி அவர்கள் கொண்டு வந்த பிரேரணையில் நானும் பேசுவதற்கு கிடைத்த மிக்க இந்த சபைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்மை காலமாக இந்த நாட்டிலே இந்த பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட காலங்களாக இந்த நாட்டினுடைய அரசியல் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை இந்த நாட்டினுடைய மக்களுக்கு மிகவும் கவலைக்குரிய விஷயமாக நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்பிக் கொள்கின்றேன். அதன் அடிப்படையில் கடந்த 2015 நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாட்டினுடைய ஜனாதிபதியாக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் அதேபோன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறுபான்மைகளான பல கட்சிகள் போன்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவருடைய தலைமையின் கீழ் சக உறவினர்கள் அந்த அமைச்சரவையில் இந்த அமைச்சர்களுடைய அடாவடித்தனங்கள் மூலமாக இலங்கையில் பல்வேறுபட்ட பகுதிகளிலே சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பாக முஸ்லிம் மக்களினுடைய பள்ளிவாசல்கள் ஏனைய விடயங்கள் முஸ்லிம்களினுடைய பொருளாதாரங்கள் கடைகளை எரிக்கப்பட்ட போதிலும் அதனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை சிறுபான்மையர்களும் இந்த நாட்டினுடைய ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த தலைவர்கள் உட்பட இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அதேபோன்று ஜேவிபி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று எல்லோருமாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக்கியிருந்தோம். இருந்த போதிலும் அதே ஜனாதிபதி இன்று அக்டோபர் 26 மஹிந்த ராஜபக்சே அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக அவர் தான் தன்னுடைய தனிச்ச முடிவிலே அவரை மஹிந்த ராஜபக்சே அவர்களை பிரதமராக்கியிருக்கின்றார். இவரை ஜனாதிபதி ஆக்கின்ற போது சிறுபான்மை கட்சிகளினுடைய தலைமைகளோடு பேசி சிறுபான்மை மக்களும் அதேபோன்று சிறுபான்மை கட்சிகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். மஹிந்த ராஜபக்சே அவர்களை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று யாரிடமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாத ஒரு நிலை இரவோடு இரவாக மஹிந்த ராஜபக்சே அவர்களை பிரதமராக்கி வைத்திருந்தார். நான் ஒன்றை மட்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் நான் மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற போது இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் அவருடைய ஆட்சியும் அவருடைய சகோதரர்களும் அந்த அமைச்சரவையில் இருந்தவர்களும் நல்லமில்லை என்றுதான் அவருடைய இல்லத்திலே நீங்கள் ஆப்பை சாப்பிட்டு விட்டு வெளியேறி அவரை தூக்கி எறிந்து விட்டு நீங்கள் வந்திருந்தீர்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கா அவர்களும் அதேபோன்று ராஜித சேனாரத்ன கௌர அமைச்சர்கள் போன்று பல தரப்புகள் தலைவர்களை கொண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்குவதற்கு பல முயற்சிகள் எடுத்தோம், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கின்ற போது நாங்கள் 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த மக்களினுடைய ஆணைகளை பெற வேண்டும் என்று பல சவால்களுக்கு மத்தியில் மஹிந்த ராஜபக்சேயோடு அந்த மஹிந்த ராஜபக்சேயினுடைய அணியோடு பல பிரச்சனைகளை பட்டிருந்தோம். இன்னும் என்னை பொறுத்தமட்டில் அக்கரைப்பத்து வழக்கு, அக்கரைப்பத்து போலீஸ் நிலையத்திலே, அக்கரைப்பத்து நீதிமன்றத்திலே இன்னும் 4 வருடங்களாக வழக்குகள் போகின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் செய்த அநியாயங்கள் இன்னும் இல்லாமல் நாட்டினுடைய ஜனாதிபதியை நாங்கள் உருவாக்க வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சியை நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டு புதிதாக நல்ல ஒரு ஆட்சி ஒன்று கொண்டு வர வேண்டும் என்ற போது இன்று எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனே அவர்கள் இன்று எல்லோருக்கும் முகங்களில் கருப்பு பூசுகின்ற வேலைத்திட்டங்களை இன்று ஜனாதிபதி அவர்கள் வைத்திருக்கின்றார். நான் இந்த உயர் சபையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே சில விடயங்களை மிகவும் பணிவாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்பதை முழுமையாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இல்லாமல் செய்திருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய மக்கள் இன்று 1 மாத காலமாக படுகின்ற அவலங்கள், மைத்ரிபால சிறிசேனுக்கு ஏன் வாக்களித்தோம் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இன்று இந்த ஜனாதிபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதியோ அல்லது ஜனாதிபதியினுடைய அடியாக்களோ அல்லது ஜனாதிபதியினுடைய யாராக இருந்தாலும் இந்த கோட்டையிலிருந்து மருதானைக்கு செல்கின்ற பஸ்ஸில் ஏறி பாருங்கள், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எவ்வாறு ஏசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற போதில் இந்த ஆட்சியை உருவாக்கி கிட்டத்தட்ட 3.5 வருடங்களுக்கு இந்த முஸ்லீம்களினுடைய பிரச்சனைகளை தீர்வு தர வேண்டும் என்றுதான் அந்த காலகட்டத்திலேயே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை முன்வைத்திருந்தோம். முஸ்லீம்களினுடைய பிரச்சனைகள் என்பது குறிப்பாக நாங்கள் எங்களுக்கு நாட்டை பிரித்து தாருங்கள் நாங்கள் கேட்கவில்லை, எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய நிலங்கள், எங்களுடைய பள்ளிவாசல்கள், எங்களுடைய பொருளாதாரங்கள், எங்களுடைய காணிகளை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் பல பேச்சுவார்த்தைகளை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மைத்ரிபால சிறிசேனையோடு அவர்கள் பேசியிருக்கின்றோம். அதேபோன்று ரணில் விக்ரமசிங்கர் அவர்களோடு பேசியிருக்கின்றோம். எங்களுக்கு தேவையான விஷயங்கள், மக்கள் யுத்த காலத்துக்கு முன்பு விவசாயம் செய்த காணிகள், எத்தனையோ ஏக்கர் காணிகள், பொத்திவில் தொடக்கம் புல்மொட்டை வரங்காட்டிலும் இருக்கின்ற காணிகள், கிட்டத்தட்ட 17,000 ஏக்கர் காணிகளை எங்களுக்கு முஸ்லீம்கள் மக்களினுடைய பொருளாதாரங்கள் இழக்கப்பட்ட ஒரு நிலைமை இன்று தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நல்லாட்சியினூடாக அதுவும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நாட்டினுடைய நல்ல ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார், அவர் அதை தீர்த்து தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்திருந்தோம். அதுவும் இயலாத ஒரு நிலையில் நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடும் அவ்வாறாக நாங்கள் அந்த பிரச்சனைகளை பற்றி முன்வைத்திருந்தோம். எங்களுக்கு அது நடக்கவில்லை. பொத்திவிலே இருக்கின்ற ஒரு ஜோனை, எஜுகேஷன் ஜோனை எங்களுக்கு உருவாக்கி தர முடியாத ஒரு ஆட்சியாக இந்த 3.5 வருடங்களாக நாங்கள் அதை பேசிக்கொண்டிருக்கின்றோம். பொத்திவில் உள்ள மக்களினுடைய விவசாய காணிகள், அக்கரைப்பத்தில் உள்ள விவசாய காணிகள், அதே போன்று அஷ்ரப் நகரில் உள்ள காணி பிரச்சனைகள், புல்மொட்டையிலே, மட்டக்களப்பிலே, திருகோணாமலையிலே இவ்வாறாக இருக்கின்ற காணிகள் பிரச்சனைகள் எங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் தீர்வு கிடைக்கவில்லை. குறிப்பாக இதே நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த ஆட்சியில் நடந்த அநியாயங்களை பற்றி நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். மீண்டும் நாங்கள் இந்த ஆட்சியில் ஒற்றுமையாக மீண்டும் இந்த பிரதமரை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு தயாரிலே இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவரும் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் இருக்கின்றோம் என்று எங்களுக்கென்று ஒரு கட்சி இருந்தும், எங்களுக்கென்று ஒரு விடயங்கள் இருந்தும், மக்கள் இருந்தும், ஆனால் ஜனநாயகம் சட்டம் நிலைநிறுத்த வேண்டும் என்கிறதுக்காக நாங்கள் இன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்ற ஒற்றை விடாப்பிடியில் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த 26ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை எவ்வாறு நியமிப்பார் என்பதை இந்த மக்கள் கேள்வியாக கேட்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிலே நாட்டினுடைய பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு இந்த ஜனாதிபதிக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லாத நிலையிலும் அவர் இந்த நாட்டினுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தை அவர் கலைத்திருந்தார். அதை மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே நாங்கள் சமர்ப்பித்த போது, ஒவ்வொரு கட்சிகளாக சென்று சமர்ப்பித்த போது, அதை இன்று வெற்றிகரமாக அந்த உச்சநீதிமன்றம் இந்த நாட்டிலே சட்டம் நிலை இணைக்க வேண்டும் என்று இந்த நீதிபதி அவர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார். இவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நேற்று ஒரு சமூக ஜனாதிபதி அவர்களுடைய கூட்டத்திலே அவர் அறிக்கையிடுகின்றார். 225 பேரும் இந்த பாராளுமன்றத்தில் சைன் வைத்தாலும் ஒப்பமிட்டாலும் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக்க முடியாது என்று அவர் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக, ஒரு மொண்டசரி படிக்கின்ற ஒரு மாணவனாக அவர் செயற்படுகின்றார் என்பதை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறாக இந்த நாட்டிலே நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறாக இருக்கும் என்றால், இந்த நாட்டிலே இருக்கின்ற கட்சிகள் சார்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பிரச்சனைகளை படுகின்ற ஒரு வாய்ப்புகளை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்கின்றார். ஆகவே தயவு செய்து இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை இந்த கௌரவமான சபையிலே நான் விடுத்துக் கொள்கின்றேன். இவ்வாறான முரண்பாடுகளை நீங்கள் வளர்த்து கொண்டு போகாமல் இந்த நாட்டினுடைய சட்ட இறைமைக்கும் இந்த சட்டத்துக்கும் நீங்கள் அடிமைப்பட வேண்டும். இந்த மக்கள் அளித்திருக்கின்ற வாக்கு மைத்திரிபால சிறிசேனைக்கு மாத்திரமல்ல, இங்கு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், இருக்கின்ற சிறுபான்மை கட்சிகள், இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி போன்ற கட்சிகளுக்காகத்தான் வாக்களித்தது. தனிநபர் மைத்திரிபால சிறிசேனை என்ப நபருக்காக இந்த வாக்களிக்கவில்லை. ஆகவே இன்று வாக்களித்த மக்கள் பெரும் மனவேதனையோடு இன்று நாட்டிலே எல்லா பாகங்களிலும் கதைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்றை மாறி இருக்கின்றது. நாளாந்தம் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு தலைகுழம்பிய பேச்சுக்களாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாட்டில் எல்லா பாகங்களிலும் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நிலைமை இன்று மாறி இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் கௌரவமாக இந்த மக்களினுடைய பிரச்சனை, இந்த ஆட்சியினுடைய காலங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை இந்த பாராளுமன்றத்திலே இந்த கௌரவமான சபையிலே மஹிந்த ராஜபக்சனுடைய அணிகள், இந்த சபாநாயகர் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், முழு நாடும் இருக்கின்ற மக்களும் இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான செயற்திட்டங்களை நீங்கள் நடத்தக்கூடாது என்று மிகவும் பணிவோடு நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. அடுத்தது கௌரவ அலிசாயிர் மௌலானா அவர்கள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்திவைப்பு பேரணியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எமது நாட்டின் அரசியலில் அக்டோபர் 26 ஒரு கரி நாள். அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து ஜனாதிபதி அவர்கள் நியமித்த பிரதமரை ஏற்பதா இல்லையா என்பதை பாராளுமன்றம் தீர்மானிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்காமலே பாராளுமன்றத்தை கூட மூடிய பெருமை ஜனாதிபதி மைத்திரிபால சேர அவர்களையே தான் சாரும். மூடிய பாராளுமன்றம் திறக்கும் முன்னே அதை முற்று முழுதாக கலைத்த பெருமையும் அவரைத்தான் சாரும். எனவே தெய்வாதீனமாக நீதிமன்ற உதவியுடன் பாராளுமன்றம் மீண்டும் கூடி 14 நவம்பர் மாதம் புதிய பிரதமர் மீது நம்பிக்கை தொடர்பாக தீர்மானிக்க விளைந்த போது பாராளுமன்றத்தை குழப்பி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத இயலா தன்மையை வெளிப்படுத்தினார்கள். இந்த சட்டவிரோதமான அரசாங்க உறுப்பினர்கள் தன் கட்சிக்காரர்களை குழப்ப சொல்லிவிட்டு அரசியலமைப்பு சட்டம் மூலம் நிலையர் கட்டளையை இடைநிறுத்த அனுமதித்திருக்கின்ற பொழுதும் நிலையர் கட்டளையை பின்பற்றாத வாக்கெடுப்பை ஏற்க முடியாதென்றார் ஜனாதிபதி அவர்கள். இவ்வாறு இதன் மூலம் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறியிருக்கின்றார், பாராளுமன்ற அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கின்றார், அரசியல் அமைப்பையும் புறக்கணித்து இருக்கின்றார். 15 கட்சிகளை அழைத்து மீண்டும் பேர் குறித்து வாக்கெடுப்பு நடத்துங்கள், ஏற்றுக்கொள்வேன் என்றார். மீண்டும் 16 வாக்கெடுப்பின் போது எமது ஜனநாயகத்தின் ஆலயம் என பேணப்பட வேண்டிய இந்த பாராளுமன்றம் கலவர மண்டமாகியது. சபாநாயகர் அவர்கள்
பொலிசார் புடைசூழ உள்நுழைந்து தன் ஆசனத்திலேயே அமர முடியாமல் எரிபொருட்கள் தாக்காதிருக்க பொலிசார் கேடயம் பிடிக்க அகதியைப் போல் ஒரு ஓரத்திலிருந்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய ஒரு இழிநிலையையும் நாங்கள் பார்த்தோம். தனது கட்சிக்காரர்கள் மூலமாக பாராளுமன்றத்தை குழப்பிவிட்டு எமது சபாநாயகர் மீது பழியை போட முன் வந்தவர்களும் அவர்கள்தான். மேலும் ஜனாதிபதி வாக்கெடுப்பை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கின்றார், மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்கின்றார். ரணிலை பிரதமராக்க மாட்டேன் என்ற தன் சபதத்தில் பிடிவாதமாக இருக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்களின் இந்த எதேச்சாதிகாரத்தை அனுமதித்தால் எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதியோ அல்லது வேறு எந்த ஜனாதிபதியோ அரசியல் அமைப்பை உதறி தள்ளிவிட்டு நடக்க நினைத்தால் நாட்டின் நிலைமைதான் என்ன? எம்மை போன்ற சிறுபான்மை சமூகங்களின் நிலைமைகள் தான் என்ன என்றுதான் இங்கு கேட்க விளைகிறேன். சட்டவாக்க துறைக்கு மீண்டும் மீண்டும் பிரேரணையை நிறைவேற்றுங்கள் என்பதும் அதற்கு உடன்பட்டு கொண்டு சட்டவாக்க துறையாக இருக்கின்ற இந்த பாராளுமன்றம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பிரேரணையை நிறைவேற்றுவதும் அதனை அவர் மீண்டும் மீண்டும் நிராகரிப்பதும் இது வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் மாற்றி பாராளுமன்றம் அதிகபட்சம் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த செயலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த கண்டனம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற எங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல, இந்த எங்களுக்கு மட்டுமுள்ள போராட்டம் அல்ல, இது நாட்டுக்கான போராட்டம், எதிர்கால சந்ததிக்கான போராட்டம். நாட்டின் தலைவரே சட்டத்தை கேலிக்கூட்டுக்கு உருவாக்குவதற்கான எதிர்ப்பான போராட்டம் என்றுதான் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை சிறுமைப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம். எனவே வெளிப்பாடையாகவே பெரும்பான்மை எங்கள் பக்கம் உள்ளது என்பது இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. இவர்கள் அரசாங்கம் என்றால் இவர்களிடம் பெரும்பான்மை இருக்க வேண்டும். பெரும்பான்மை இருந்தால் எங்களது தவிசாளர் அவர்களே பக்கச்சார்பான சபாநாயகர் என்று எங்களது சபாநாயகர் அவர்களை சொல்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தால் சபாநாயகரை பதவியில் தொடர அனுமதிக்காமல் நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் உடனடியாக நீக்கிவிட்டு ஏன் புதிய சபாநாயகரை நியமிக்க உங்களுக்கு வக்கில்லை? எனவே பெரும்பான்மை இல்லாத ஒரு கூட்டம் தங்களை ஆட்சியாளர்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த நாட்டின் அவர்கள் அவ்வாறு கூறிக்கொண்டு இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரும்பான்மை இல்லாதவர்கள் ஒரு கள்ளத்தனமான ஒரு அரசாங்கத்தை வைத்து கொண்டு இருக்கின்றால் நாட்டில் அரசியலமைப்புக்கு என்ன அர்த்தம்? இது அரசியல் அமைப்பு இல்லாத நாடென்று பிரகடனப்படுத்திவிட்டு நீங்கள் ஆட்சி செய்யலாமே. இதற்குள் இவர்கள் நீதி வேறு பேசுகின்றார்கள். நிலையர் கட்டளை சட்டத்தை பின்பற்றித்தான் நாங்கள் பாராளுமன்ற பிரேரணைகளை நாங்கள் இங்கு நிறைவேற்றி இருக்கின்றோம். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவருக்கும் பிரதமராக வரும் உரிமை இருக்கின்றது. கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்குமாயின் அவரை பிரதமராக நியமிக்க மாட்டேன் என்று கூற ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு எந்த அதிகாரம், எங்கே அந்த சட்டத்தை நீங்கள் காட்டுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். இன்னும் நீதி உயிருடன் தான் இருக்கின்றது என்ற நிலையில் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீதி தேவதை கண்களை திறந்து கொண்டுதான் இருக்கின்றாள். சட்டமா அதிபரும் பிரதம நீதி அரசரும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சட்டமா அதிபரை தவிர்த்து பார்த்தால் பிரதம நீதி அரசரும் உயர் நீதிமன்றமும் அரசியல் அமைப்பின் கௌரவத்தையும் சுயாதீன தன்மையையும் பாதுகாக்கும் தார்மீக பொறுப்பை சுமந்திருக்கின்றன. அதனால் அரசியல் நெருக்கடிக்கு நியாயம் கிடைக்கலாம் என்ற அந்த பிரார்த்தனையுடன் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் உயர் நீதிமன்றம் கொடுக்கும் தீர்ப்பிற்கு தலை வணங்கும் நிலையில் நிறைவேற்று அதிகாரம் என்ற ஒரு அடிப்படையில் இருக்கின்ற இந்த இதேச்சை அதிகாரமான ஜனாதிபதி இருக்கின்றாரே என்பதுதான் இங்கு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவேதான் குறிப்பாக நாட்டில் சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய அத்தனை இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றுடன் ஒன்று புரிந்துணர்வுடன் செயற்பட்டால் மட்டுமே நாடு சுமூகமாக பயணிக்கும். ஆனால் அந்த நிலைமை மாறி இந்த மூன்று துறைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு பயணிக்கும் போது நெருக்கடிகளும் சிக்கல்களும் தலை தூக்கும் என்பதை மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. எனவே இந்த ஸ்தம்பித நிலைமை நீடிப்பதற்கு இடமளிக்கக்கூடாது. குறிப்பாக அரச நிர்வாகத்துறையில் எவ்விதமான ஸ்தம்பித நிலைமைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த நாட்டில் சட்டம், ஒழுங்கு உட்பட அனைத்து துறைகளும் சரியான முறையில் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். அதற்கு அரச சேவை ஸ்தம்பிதமற்ற நிலையில் சேத்திரனாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதில் இது போன்ற பிரச்சனைகள், சிக்கல்கள் ஏற்படும் போது அது முழு நாட்டினதும் இயக்க நிலையை பாதிப்பதாக அமைந்துவிடும். நாட்டின் மக்களது தமது அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கும், தொழில் மற்றும் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும், அமைச்சுக்கள் மீண்டும் இயங்குவதற்கும், ஸ்திரமற்ற தன்மையை மாற்றுவதற்கும் இந்த நிலைமையை தொடர்ந்து நீடிப்பதற்கு இடமளிக்காமல் பிரச்சினைக்கு விரைவில் ஒரு சுமூகமான தீர்வை காண வேண்டுமென சுட்டிக்காட்டப்படுகின்றது. விசேடமாக பொருளாதார துறையிலும் தற்போது சிக்கல் நிலைமைகளை தோற்றியிருப்பதாக அனைவரும் பேசிக்கொள்கிறார்கள். முதலீடுகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே போன்று அரசியல் ரீதியாகவும் தீர்மானங்களை எடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இவை நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாகவே அமையும். மிக முக்கியமாக அரசாங்கத்துறையில் தீர்மானம் எடுக்கும் நிலையில் இருக்கின்ற அதிகாரிகள் எந்த வகையிலும் சிக்கல்களை எதிர்நோக்காமல் இதனை நிறைவேற்ற அதிகாரம் சட்டவாக்கமும் இணைந்து உறுதிப்படுத்த வேண்டும். சட்டவாக்கத்துக்கும் நிறைவேற்ற அதிகாரத்துக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம். அவை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். மாறாக அந்த முரண்பாடுகள் நாட்டின் அரச சேவை மற்றும் அரச நிர்வாகத்துறையில் சிக்கலை ஏற்படுத்துவதாக இருக்கவே கூடாது. ஆகவேதான் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களிடம் வினயமாக கேட்கின்றோம். எங்களது சபாநாயகர் அவர்கள் மீண்டும் சந்தித்தார்கள். அதுபோன்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சந்தித்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்கள் சந்தித்தார்கள். எங்களது முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் ஏனைய அத்தனை கட்சி தலைவர்களும் போய் அவர்களை மிகவும் வினயமாக நாட்டுக்காக, நாட்டின் எதிர்காலத்துக்காக, ஜனநாயகத்தை பேணுவதற்காக பலமுறை சந்தித்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர் சொல்லி இருக்கின்றார், வெகு விரைவிலே ஒரு முடிவை தருவேன் என்று. எனவே பெரும்பான்மையை மதியுங்கள், ஜனநாயகத்தை மதியுங்கள், எங்களது அரசியல் சாசனத்தை மதியுங்கள் என மக்கள் சார்பாக நாங்கள் கேட்கின்றோம். எனவே இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த நிலைமையை நீங்கள் நீடிக்காமல் நல்லதொரு முடிவை விரைவில் தாருங்கள் என பிரார்த்தித்து நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.
நன்றி உறுப்பினர் அவர்களே. அடுத்தது கௌரவ எம் திலகராஜ் அவர்கள்.
சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமாக மக்கள் விடுதலை முன்னணியினர் முன்வைத்திருக்கும் சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் எனக்கும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ உறுப்பினர் அவர்களே, நீங்கள் அமர்ந்திருக்கும் ஆசனம் சபாநாயகரின் ஆசனம். பொதுவாக சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர், அவரோடு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் குழுவினர் அமர்ந்திருக்கும் இந்த ஆசனத்தில் நாங்களும் சில தடவைகள் அமர்ந்து இந்த சபையை வழிநடாத்தியிருக்கிறோம். அத்தகைய சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த ஆசனத்துக்கு எத்தகைய ஒரு மரியாதையை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த ஆசனத்திற்குரிய பெயர் தமிழ் மொழியிலே சபாநாயகரின் ஆசனம் என சொல்லப்படுகின்ற போதும் கூட சிங்கள மொழியிலே கதாநாயக்க ஆசனம் என சொல்லப்படுகிறது. இந்த கதாநாயக்க என்பதை தமிழில் லாபகமாக வாசித்து பார்த்தால் அது கதாநாயகர் என்று வரும். உண்மையிலேயே இந்த அசாதாரண சூழ்நிலையில் இந்த பாராளுமன்றத்தில் இலங்கை மக்களின் சார்பாக, எமது நாட்டு மக்களின் சார்பாக பிரதிநிதிகளாக இருந்து எங்களது கருத்துக்களை கடந்த ஒரு மாத காலமாக பதிவு செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் எங்களது சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்கள். உண்மையிலேயே கதாநாயகர் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அன்று திருட்டுத்தனமாக அரசாங்கத்தை களவெடுத்து கொண்டவர்களின் திட்டமாக இருந்தது. அரசாங்கத்தை மாத்திரமல்ல, பிரதம மந்திரி பதவியை மாத்திரமல்ல, அமைச்சரவையை மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தையும் கைப்பற்றிக் கொள்வதற்காக சபை முதல்வர் பதவியையும் அவர்கள் சூட்சுமமாக தந்திரமான முறையிலே தங்களுக்குள் உருவாக்கி கொண்டு சபை முதல்வர் அலுவலகத்தையும் கைப்பற்றி கொண்டு இந்த சபை முதல்வர் பதவியின் ஊடாக இந்த சபையையும் தங்களுக்குள்ளே வழிநடத்தலாம் என்கின்ற நிலைமையை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள். கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அவர்கள் அவ்வாறு செய்த சமயத்தில் நீங்கள் உட்பட நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்று நாங்கள் பாராளுமன்ற செயலாளரின் அலுவலகத்தில் சென்று இது சம்பந்தமாக நாங்கள் விளக்கத்தை கோரியிருந்தோம். அதேபோல இன்று சபாநாயகரின் நடவடிக்கை சரியில்லை என்றும் இந்த பாராளுமன்றம் முறையற்ற வகையில் இயங்குகின்றது என்றும் கூறுகின்றவர்கள் அன்று சபைக்கு வந்தார்கள். 14ஆம் தேதி வந்ததன் நோக்கம் என்ன? இந்த சபை முதல்வர் பதவியை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை அவர்களின் கைக்குழுக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர்களுக்கேற்றாற்போல் இந்த பாராளுமன்றத்தையும் வழிநடத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். அன்று நவம்பர் 14ஆம் தேதி சபாநாயகர் மாத்திரம், சபாநாயகர் கரு ஜெயசூரிய மாத்திரம் மிகவும் திறமான நிலையில் நின்று இந்த சபையை வழிநடாத்தி இருக்க விட்டால் இன்று அரசாங்கம் எவ்வாறு போலியானதோ அதுபோல ஒரு போலிக்குறியிடமாக இந்த பாராளுமன்றத்தையும் அவர்கள் மாற்றியிருப்பார்கள். அந்த நிலைமையை மாற்றி இந்த நாட்டு மக்களின் இறைமையை பாதுகாத்து தந்தமைக்காகவும் இந்த ஜனநாயகத்தின் குரலை தொடர்ச்சியாகவும் இந்த உயரிய சபையிலே பதிவு செய்வதற்கும் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காக சபாநாயகர் கரு ஜெயசூரிய அவர்களுக்கு நாங்கள் மனம் திறந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதேபோல இந்த நாட்டில் இன்று பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு சட்டத்திருத்தம்தான் அரசியலமைப்பின் 19வது சட்டத்திருத்தம். இந்த 19வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக இன்று அந்த அணியினர் கூக்குரலிட்டு வருகிறார்கள். ஆனால் அதே 19வது அரசியலமைப்பு திருத்தம்தான் இன்று ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்திருப்பதன் காரணமாகவும் பாராளுமன்றத்திற்கு அதிகளவான அதிகாரங்களை வழங்கியிருப்பதன் காரணமாகவும் இன்று இத்தகைய நிலையில் கூட இந்த பாராளுமன்றத்தை இயங்கச் செய்வதற்கு இயலுமையை தந்திருக்கிறது என்கின்ற வகையிலே நாங்கள் 19வது திருத்தத்தை வரவேற்க வேண்டும். இன்று 19வது திருத்தம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக தாராளமான முடிவுகள் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்தில் நியாயப்படுத்த வேண்டிய, நாங்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் 17வது அரசியலமைப்பு திருத்தம். என்ன 17வது அரசியலமைப்பு திருத்தம்? என்ன 18வது அரசியலமைப்பு திருத்தம்? என்ன இந்த 18வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக மஹிந்த ராஜபக்சவும் அவர்களது பரம்பரையும் குடும்பமுமே தொடர்ச்சியாக ஜனாதிபதியை வைக்கக்கூடியவராக தங்களது மாற்றிக்கொண்டார்கள். அது நிலையில் இருப்பதற்கு முன்பதாக 17வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில்தான் இந்த நாட்டில் சுயாதீன குழுக்கள் அமைக்கப்பட்டன, சுயாதீன ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த சுயாதீன ஆணைக்குழுக்களை இயங்க விடாதுதான் 18வது திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இருந்தபோதும் கூட இந்த 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின்னதாக 18வது திருத்தத்தை வலுவிழக்க செய்யும் வகையில் 19வது திருத்தம் கொண்டு வந்ததும், 19வது திருத்தம் நடைமுறைக்கு வந்ததற்கு பின்னர் 17ஆம் திருத்தத்தை அவர்கள் காயவிட்டிருந்த, அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த 17வது திருத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு 19வது திருத்தத்திற்கு பின்னர் எங்களுக்கு இயலுமானதன் காரணமாகத்தான் இன்று இந்த நாட்டில் 17வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறையில் இருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலைமையை பாதுகாக்கின்றது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் அதனை இந்த நாடை விழுந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் தான் நீதி சுதந்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எந்தெந்த கைங்கரியங்களை நீதித்துறையில் தலையிட்டு செய்தார்கள் என. அந்த நிலைமையை மாற்றியமைத்து இன்று கடந்த 2 வாரங்களாக இந்த நாட்டிலே கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைக்கால நீதி ஏனும் கிடைக்கக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் 17வது அரசியலமைப்பு திருத்தத்தை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய சூழல் உருவாகியமை என்பதை நாங்கள் நினைவு கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். இந்த நிலையில் நான் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக ஜனாதிபதி அவர்களும் பல கோரிக்கைகள் இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டன. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நாங்கள் பல விதமாக குரல் வாக்கெடுப்பின் மூலமாக, கையெழுத்திடுவதன் ஊடாக, இலத்திரனியின் ஊடாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் 122 உறுப்பினர்கள் இந்த நடைமுறைக்கு எதிராக நாங்கள் வாக்களித்து காட்டிய போதும் கூட அவர் வெவ்வேறு வடிவங்களில் இந்த பெரும்பான்மையை நிரூபியுங்கள் என்கின்ற கோரிக்கையை கட்சித் தலைவர்களை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர் ஒரு பொறுப்பினை மறந்து விடுகின்றார். அது என்ன பொறுப்பு? இதே பாராளுமன்றத்திற்கு வருகின்ற இந்த சுற்றுவட்டத்தில் அன்று அவர் நியமித்த போலி பிரதமருடன் இணைந்து கைகோர்த்து கொண்டு உரையாற்றும் போது அவர் கூறிய ஒரு விடயம்தான் எக்கசிய தாத்துனாக் அப்படி தீரணமா 113 உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள், நாங்கள் நிரூபிப்போம் என போலி பிரதமர் சொல்லவில்லை, நாங்கள் நியமித்த ஜனாதிபதி அவர்கள் சொன்னார். அதனை செய்து காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதை மறந்துவிட்டு இந்த பாராளுமன்றத்தில் இலத்திரணியல் திரையும் நாங்கள் எல்லாம் எழுதி கொடுத்த அந்த சத்திய கடதாசியையும் அவர் மறுக்கின்றார் எனில் அவர் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த பொறுப்பு மாத்திரமல்ல, இன்று எது யார் என்ன சொன்னாலும் பிரதம மந்திரியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நான் நியமிக்க மாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை என அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக நியமிப்பதற்கு விருப்பம் இல்லை எனில் யாருடைய விருப்பத்தின் பேரில் மஹிந்த ராஜபக்ஸ் அவர்களை பிரதமராக நியமித்தீர்கள்? உங்கள் ஒருவருக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மீது விருப்பம் இல்லை என்றால் இங்கே 122 பேர், 123 பேர் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்து மஹிந்த ராஜபக்ஸ் மீது எங்களுக்கு விருப்பம் இல்லை என தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்களே, அந்த மக்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற மதிப்பு என்ன? எனவே தனிப்பட்டவர்களின் விருப்ப வெறுப்பு என்பதல்ல, நாங்களும் கூட இந்த போராட்டத்தில் இயங்குகின்ற நேரம் ஜனநாயகத்தின் பக்கமாக நின்று யார் பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேயே அன்றிலிருந்து அக்டோபர் 26 அவர் தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரை உறுதியாக இருக்கிறோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. எனவே யார் எந்த பக்கம் அதிகளவில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அரசாங்கத்தின் பொறுப்பினை கொடுத்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அவர் மாற்றம் பெறாது செய்ய வேண்டும். அந்த நிலையில் அவர் நியமித்த அமைச்சுக்கள், அந்த அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், இந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அமைச்சு பொறுப்பு இருந்தால் நாங்கள் உடனே செய்வோம் என 3 வருடமாக சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், அமைச்சு பொறுப்பு கிடைத்தது, அவர்களுடைய பிரதம மந்திரி வந்தார், அந்த பிரதம மந்திரி போலியான பிரதம மந்திரி இந்த பாராளுமன்றத்தில் உயரிய சபையிலே ஒரு உரையை மாற்றினார், அதில் 1000 ரூபாய் சம்பளம் நியாயமானது என கோரிக்கை அந்த விளங்கிக் கொண்டதாக சொன்னார். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நாட்டின் பல தீர்மானங்களை எடுத்தால், பல சந்தர்ப்பங்களில் பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை குறைத்தால், ஆனால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், இதோ நாளை ஒப்பந்தம் செய்து விடுகிறோம், நாளை ஒப்பந்தம் செய்து விடுகிறோம் என காலத்தை தள்ளி போட்டவர்கள் அது சாத்தியமில்லை என மக்களை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட செய்திருக்கிறார்கள். மறுபுறத்தில் அவர்களது சகாவான பாராளுமன்ற உறுப்பினர் சி பி ரத்நாயக் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாவற்றையும் செய்து வைத்திருந்தோம், இந்த நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக பாராளுமன்றத்தில் இந்த இப்போது அரசாங்கம் ஒன்று இல்லாததன் காரணமாக நாங்கள் செய்து வைத்த எல்லா ஏற்பாடுகளும் இல்லாமல் செய்துவிட்டது, இதுதான் 1000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை என பொய்க்காரம் சொல்கிறார்கள். எனவே ஒரே அரசாங்கம் என போலி அரசாங்கத்தில் இருந்து கொண்டவர்கள் வெவ்வேறு காரணங்களை காட்டி அரசியல் காரணங்களுக்கு அல்லது அரசியல் தேவைக்காக இந்த 1000 ரூபாய் சம்பள விடயத்தை எடுத்துக்கொள்வது எந்த அளவுக்கு மிக மோசமான செயலாக இருக்கின்றதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே இன்று நாங்கள் செப்டம்பர் 23 தலவாக்கலையிலே நாங்கள் மக்கள் போராட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தோம், அது கம்பெனிகள் மீதான அழுத்தத்தை கொடுப்பதற்கான போராட்டம். அந்த போராட்டத்தின் ஊடாக கம்பெனிகள் மீது அழுத்தத்தை செலுத்தி அவர்களிடமிருந்து 1000 ரூபாய் சம்பளத் தொகை 4 சம்பளத் தொகையாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்கியிருந்தோம். அதற்கு அடுத்ததாக கடந்த திங்கட்கிழமை கூட மத்திய வங்கியிலே திரைசேரி அதிகாரிகளுடன் தோட்ட கம்பெனிகளுடன் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையின் போதுமான அழுத்தத்தை கொடுப்பதற்கு அடையாள வேலைநிறுத்தத்துக்கு கோருகின்ற போதும் கூட நாங்கள் எங்களது ஆதரவை வழங்கியிருந்தோம். ஆனால் இப்போது நடப்பது அதுவல்ல. இப்போது நடப்பது நாங்கள் தொடர்ச்சியாக தோட்ட தொழிலாளர்களை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இவர்கள் தங்களது அரசியல் லாபத்தை அடைய நினைக்கிறார்களே தவிர உண்மையில் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த போராட்டம் நடக்கவில்லை. எனவே இந்த நிலையில் தோட்டத் தொழிலாளர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் மறுக்கின்றோம். இது இந்த சந்தர்ப்பத்தில் மேற்கொள்ளக்கூடிய விடயமல்ல. பொறுப்பு கூறத்தக்க யாரும் இந்த நாட்டிலே இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் இல்லை. பொறுப்பு கூறப்பட்ட சந்தர்ப்பம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நாங்கள் ஆட்சிப்பிடத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தோம். தமிழ் உட்பக கூட்டணியினர் கூட்டாக சென்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் என கோரிக்கை வைத்தோம். அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க தொழிலமைச்சரை சந்தித்திருந்தோம். அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்க பெருந்தோட்ட அமைச்சரை நாங்கள் சந்தித்திருந்தோம். தொழிலமைச்சர் கலந்துரையாடுகின்ற போது மீண்டும் வரும்போது என்ன சொன்னால், 1000 ரூபாய் சம்பளத்தை இவர்கள் யாரும் முறையாக வைக்கவில்லை இந்த கூட்டொப்பந்த தரப்பினர் என்பதை எங்களை சொல்லியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த நிலைமை சிக்கலானது. அந்த நிலைமை தொடர்ந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனவே இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டை தள்ளிவிட்டு ஜனாதிபதி அவர்களும் அவர்கள் நியமித்த குழுவும் அவர்களுக்கேற்ற ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வதற்கு தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது. இந்த உயரிய சபை, மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட சபை, இதுதான் இந்த நாட்டின் அதி உயர் சபை. இது நாங்கள் இங்கே ஒலிக்கின்ற ஒவ்வொரு குரலும் மக்கள் குரல் என்கின்ற வகையில் அவருக்கு அவருடைய விருப்பம் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நியமிப்பதா இல்லையா என்பது அல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 26 இந்த நாட்டில் இடம்பெற்றது ஒரு சூழ்ச்சி, ஒரு அரசியலமைப்பு ரீதியான சூழ்ச்சி. அதனை முன்னின்று நடத்தியவர் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் என்பதல்ல, 26 முன்பதான ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும். அதுதான் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் இடம்பெற வேண்டிய விடயம். அப்போதுதான் ஒரு நபரினால் செய்யப்பட்ட தனிநபர் தவறுகள் அத்தனையும் திருத்தப்படுவதற்கான சந்தர்ப்பம் வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை திருப்தி இந்த நாட்டிற்கு ஒரு முன்னுதாரணமாக ஜனாதிபதி திகழ வேண்டும். அக்டோபர் 26 அவர் செய்த அந்த தவறை திருத்திக் கொண்டு அத்தகைய நிலைக்கு மீண்டும் இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும். அதுவே ஒட்டுமொத்த மக்களின் தேவையாகவும் அபிலாஷையாகவும் இருக்கிறது. அதனை இந்த ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. பார்லிமேந்துவ நவத்த தொலசனிதா பஸ்வரு எக்கட்ட நவத்த ரசினம்.